ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு ஆறாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
களி என்றால் அந்த இன்பம், அந்த இன்பம்தான் நமக்கு தேவையான இன்பம். மற்ற இன்பங்கள்னா வேண்டாம். அந்த களியே மிக புலனாக கருதி இதுவரை உலகத்துல ஓசை உருவம் எத்தனை புலன்கள் நமக்கு, 5 புலன்கள் பிறவி எடுத்து வாழும்போது சகலாவத்தையில நமக்கு 5 புலன்களை மாறி மாறி அறிந்து வந்தோம். இப்ப அந்த 5 புலன்கள்ல ஒரு புலனும் வேண்டாம். இங்க நமக்கு புலனாவது சிவம். அந்த சிவமே நமக்கு மேலான புலன். மற்ற உலகத்து ஓசை உருவம் சுவை ஒளி இந்த புலன்கள்லாம் வேண்டாம். சிவபெருமானை அறிகின்றோம், அதனாலே இன்பம் தோன்றுகின்றது. இந்த இன்பம் தான் நமக்கு இனி புலன் என்று கருதுவாயாக. களியே மிகு புலனாக கருதி, களி ஆனந்தம் சிவானந்தம், அந்த சிவானந்தமே மேலான புலன் அறியத்தக்க விஷயம் என்று கருதி என்று உணர்ந்து, ஞான ஒளியே ஒளியா ஒளி, அந்த திருவருளாகிய ஒளியையே உனக்கு ஒளியாக கொண்டு, மற்ற கண்ணொளி விளக்கொலாம் வேண்டாம், அவையெல்லாம் அற்ப ஒளிகள், பேரொளி கிடைத்து விட்டது. ஆகையினாலே பேரொளியாகி அந்த திருவருள் கிடைத்து விட்டதுனாலே அந்த பேரொளியே நமக்கு ஒளி, துணை செய்யக்கூடிய ஒளி என்று அந்த பேரொளியாகி திருவருளுக்குள்ளே ஒளி, நீ ஒளிந்து கொள். ஒளிந்து கொள்ளா என்று சொன்னார், உன்னுடைய தன்முனைப்பு அங்க தெரியாமல் அதிலே அடங்கிவிடு. ஆகவே கடைசியில சொன்ன ஒளி வந்து ஒளிந்து கொள் என்ற வினை. ஒளிக்கும் அந்த லீதான், ஒளிந்து கொள்கிற அந்த அதுக்கும் அந்த லீதான். ஆகவே நாம் அந்த வேற்றுமைப்படுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாம் அடியை பார்த்தால் ஒளியே ஒளியா ஒளி அப்படின்னு 3 ஒளி வருது. முதல் 2 ஒளியும் திருவருளாகிய ஒளியை குறிப்பன. ஒளியே திருவருளாகிய ஒளியே ஒளியா, அதுதான் நமக்கு தேவையான ஒளி என்று கருதி ஒளி அந்த திருவருளுக்குள் ஒளிந்து கொள். அதைத்தான் அப்பதான் வந்து இந்த பொறிகள் அந்த கரணங்கள் இவற்றினுடைய தொல்லையிலிருந்து அப்பந்தான் மீளலாம், பிறவியிலிருந்து அப்பந்தான் மீளலாம். அதுதான் அப்பர் பெருமானும் ஒளிந்து கொள்ள வேண்டும் இங்க சொன்னது. அந்த அப்பர் பெருமானுடைய சொல்லாட்சி தான், திருமுறை சொல்லாட்சி, திருமுறை கருத்துக்களும் தானே திருவருள் பயனிலே மேலோங்கி நிற்கின்றன. அதான் ஐம்பொறிகளை குறித்து சொல்லும் போது அப்பர் பெருமான் ஒரு பாடலை சொல்வார்கள், புள்ளுவர் ஐவர் கல்வர், 5 கல்வர்களாம், புள்ளுவர் ஐவர் கல்வர் புணத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர். நம்முடைய சிவசிந்தனையிலெல்லாம் சூறையாடிடுவான் படுபாதகர்கள் இந்த ஐவர்கள். பாந்து திருமுறைகளை சிந்திப்போம், சாத்திரங்களை சிந்திப்போம், சிவசிந்தனை தியானம் இப்படி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 5 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இழுத்து, அப்போ எந்த பொறி நமக்கு ரொம்ப உலக விடயத்துல ரொம்ப தள்ளி உலக இன்பம் தருகின்றதோ அந்த பொறிகளை சார்ந்து அவற்றின் வசப்பட்டு இந்த உயிரானது போய்விடுகின்றது. அப்போ சிவபுண்ணியங்கள் எல்லாம் அங்க இழக்க வேண்டி வருகிறது. சூறையாடுதான் நம்மளுடைய சிவபுண்ணியம் செய்வதற்காக கொடுத்த காலம் போச்சு, விரயமா போச்சு, அந்த பொறிகளோட போய் அந்த காலம் விரயமாக போய்விடுது. அந்த சிவபுண்ணியங்களை செய்வதற்கு அருமையான காலத்தை கொடுத்துள்ளார். அந்த காலத்தையும் சூறையாடிடுதாங்க இந்த ஐவர்களும். சொல்லுவர் சூறை கொள்வர், பூ நெறி விளைய ஒட்டார், தூய நெறி எது அப்படிங்கிற சிந்தனையே வந்து இழ விட மாட்டாங்களாம் பாருங்க. அப்ப இவர்களை ஆனா இப்படிலாம் அவர்கள் ஆதிக்கம் பண்ணாலும் அவர்களை ஒடுக்கி நம்ம மேல வரணும், அப்பந்தானே உய்ய முடியும். ஆகவே அதை சொல்கின்றார், தூணறி விளைய ஒட்டார், ஆனா இவர்களை வெல்வதற்கு இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இந்த 5 கல்வர்களும், இந்த 5 ஆகிய கல்வர்கள் இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. என்னவென்றால், முள்ளுடை இவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே. இவர்களை நேரடியா போய் மோத முடியாத உயிரால முக்கண்ணன் இருக்கின்றானே, அவனுடைய பாதத்துக்குள்ளே ஒளிந்து நின்று அப்ப தோன்றுகின்ற அந்த சிவஞான உணர்வினாலே இந்த 5 ஒடுக்கி விடலாம், வீழ்த்தி விடலாம் அந்த 5 அப்படின்னு அங்க சொல்ற. முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று சொன்ன, அதான் இங்கேயும் ஒளி ஒளிந்து கொள்ள, அந்த திருவருளுக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டார், அந்த இன்பமே மேலான இன்பம்னு நினைச்சா வேற இன்பம் நாடமாட்டான் நாம. அப்ப திருப்பி இந்த உடலை சார்ந்து பிறவிக்குள்ளே நுழைந்து விடக் கூடாது, உடலை சார்ந்து உலக விடயங்களிலே பற்று வைத்தால் அது வினையாகிவிடும், மேலே பிறவி வந்துடும். அப்போ அதுக்கு இடமில்லாமல் அந்த திருவருளுக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும். தன் முனைப்பு என்பதை எழாமல் அடங்கிவிட வேண்டும், அதான் ஒளிந்து கொள்ளுதல் என்று இங்கே சொன்னார். அப்படி ஒளிந்து கொண்டு ஒளிந்துட்டான்னா அப்ப அந்த திருவருளாகவே அவன் ஒன்றுபட்டு விட்டான், அதான் ஏகநாதல். அப்போ எட்டாவது குரட்பாவில் தன்முனைப்பை விடு, தன்முனைப்பை விட்டு அருளாலே சிவத்தை தரிசனம் செய்யின்னு சொன்ன. இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே அந்த சிவன் தருகின்ற பேரின்பமே நமக்கு தேவையான இன்பம், மற்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அந்த சிவத்தோடு அந்த சிவன் அருளோடு ஒற்றித்து விடு என்று ஏகனாகி நிற்றலை சொன்னார். எட்டாவது குரட்பா சிவதரிசனம், ஒன்பதாவது குரட்பா ஏகனாகி நிற்றார், சிவனோடு ஒன்றாகி நின்றார். இந்த பத்தாவது இறுதி குரட்பா அப்படி ஒன்றாகி நின்று உன் செயல் எல்லாம் அவன் செயல் என்றே அடங்கிவிடு, அதான் அதான் இறைபணி நிற்றல், சிவன் செயல் என்ற உணர்விலே வலுவாமல் நிற்றல். கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு, கண்டபடியே கண்டு, அதாவது அந்த திருவருள் எவ்வாறு உனக்கு வெளிப்பட்டதோ அந்த முறையிலேயே நீயும் திருவருளை அறிந்து காணாமை காணாமை பொறிகளையெல்லாம் விட்டாச்சு, அந்த கரணங்களையெல்லாம் விட்டாச்சு, அருளே தாரகம்னு அடங்கியாச்சு. இந்த அருளையும் விட்டுட்டா பொறிகள் துணையும் இல்லை, அருள் சார்பும் இல்லை அப்படின்னா அது கேவலாபத்தையில போய் விட்டுரும் இல்லையா. அந்த கேவலாபத்தையும் சேர்ந்துடக்கூடாது, பொறிகள் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பொறிகளை விட்டுட்டு ஆணவத்தில் அழிஞ்சிடலாமா? ஆணவ மலத்திலேயே அழுந்துனா அது முழு அறியாமை, கேவலாவத்தை கேவலாவத்தையும் கூடாது. அதான் காணாமை காணாமை, முதல்ல உள்ள காணாமை அறியாமை, அது கேவல நிலையாக அறியாமை. இரண்டாவது காணாமை வந்து காணாமல் என்று எச்சமாக கொள்ள வேண்டும். முதல் காணாமை வந்து அறியாமை, இரண்டாவது காணாமை வந்து காணாமல், அறியாமை நேராமல், அறியாமையாகிய கேவலாவத்தை நேர்ந்து விடாமல், கண்டபடியே கண்டு திருவருள் எவ்வாறு வெளிப்பட்டதோ அது வெளிப்பட்ட முறைமையிலேயே அந்த திருவருளை நாம் வந்து அதன் வழி நின்றே அதனை அறிந்து காணாமை காணாமை கேவலாவத்தை நேர்ந்து விடாமல் கொண்டபடியே கொண்டு இரு, கொண்டபடியே கொண்டு இருளதான் இருக்கு இறைவனை நிற்ற. அது எப்படி உன்னை கொண்டிருக்கிறதோ அது கொண்டபடியே, அதாவது கொண்டபடியேன்னா எப்படி வசப்படுத்தி உள்ளதோ உன்னை, உயிராகிய உன்னை திருவருள் எவ்வாறு வசப்படுத்தி உள்ளதோ கொண்டு இரு, கொண்டபடியே கொண்டு இரு, அது எப்படி வசப்படுத்தி உள்ளதோ அப்படியே அதன் வசப்பட்டு நீ இருப்பாயாக. எப்போதும் திருவருள் நம்மை வசப்படுத்தித்தான் உள்ளது, அதன் வசம்தான் நாம இருக்கோம். ஆனா உணராமல் யான் எனதுங்கிற செருக்குல இருந்துட்டோம் மலமறைப்பினால, அதனாலதான் பிறவிகள் எல்லாம். இப்ப சுவாமி நம்மள பிறவியில வினைகளை வினைப்படங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி சிவநெறியிலே நம்மை ஆட்படுத்தி இப்போது உண்மையை உணர்த்துகின்றான். என்ன உண்மையை? உயிராகிய நீ என் வசத்தில் தான் இருக்கின்றாய், உணர்வாயாக உணர்த்துற. அப்படி சிவபெருமானே குருவா நேர்ல வந்து உணர்த்தின பிறகும் அதுக்கப்புறம் இந்த உயிர் அதை உணர்ந்து ஆம் நாம வந்து அவன் வசந்தான் இருக்கின்றோம், அவன் அருள் வசந்தான் இருக்கின்றோம் என்பதை நன்கு உணர்ந்து அதற்கு அப்புறமும் அருள் செய்தான் நம் செயல் அடங்க வேண்டும் அல்லவா, அதுக்கப்புறமாவது எல்லாம் அவன் தான் அடங்கணும் அல்லவா, அதான் அப்படி அடங்கியிரு, அவன் செயல் என்று அடங்கியிரு என்று இதை கூறுவதன் மூலமாக இறைவனின் நிற்றலை கூறு. ஆக இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான் என்பதை உணரும் பொழுது இந்த உயிரானது தன் செயலெல்லாம் அவன் செயல், தன் அறிவெல்லாம் அவன் அறிவால் விளங்குவது என்று அவனுடைய முதன்மையையும் தன்னுடைய அவனை நோக்க தன்னுடைய சிறுமையையும் உணர்கின்றது. அது ஆன்ம தரிசனம். அந்த நிலையிலே அது அருளையே தாரமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும், அது சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு அது ஒன்றாக ஒன்றி கலந்துவிடும், அது ஏகநாதல். அப்புறம் அப்படி ஏகனாகி நின்று தன் செயலெல்லாம் அவன் செயலே என்று இறைவனை நிற்கும். இவைதான் முறையே ஒவ்வொரு குரட்பாவிலும் கூறப்பட்டுள்ளன என்று நாம் இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே அறிந்து கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற இந்த அதிகாரத்திலே சிவபெருமான் குருவாக வந்து ஞானோபதேசம் செய்வதை இந்த உயிர் எந்த முறையிலே அறிய வேண்டும், தன்முனைப்பு கொள்ளாமல் திருவருளிலே அடங்கி அந்த திருவருள் மயமாகவே விளங்கினால் அந்த திருவருள் சிவத்தை உயிருக்கு காட்டும், சிவதரிசனம் அதற்கு கிட்டும். அந்த நிலையிலும் காண்பவன் நான், காணப்படும் பொருள் சிவம் என்கின்ற பேத உணர்ச்சி தோன்றும். அதை திருபுடி திரிபுடி உணர்ச்சின்னு சொல்வார்கள். திரி என்றால் மூன்று, அதாவது காண்பவன், காணப்படும் பொருள், காட்டுகின்ற அறிவு என்று இப்படி மூன்று. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்று சொல்வார்கள். அறிபவனைத்தான் ஞாதா என்று சொல்வார்கள். அங்க அந்த அறிபவனுக்கு துணை செய்யும் அறிவு ஞானம் என்பார்கள். அறியப்படும் பொருளை ஞேயம் என்பார்கள். ஞாதா, ஞானம், ஞேயம். இந்த ஞாதா என்பதை ஞாதிரு என்றும் சொல்வார்கள். ஞாதிரு என்று சொன்னாலும் ஞாதா என்று சொன்னாலும் ஒன்றுதான், அறிபவன் என்று அதற்கு பொருள். ஞானம் அவனுக்கு துணை செய்யக்கூடிய அறிவு, ஞேயம் அறியப்படும், அவனாலே அறியப்படும் பொருள். ஆன்மா தன்னை ஞாதிரு அறிபவன் என்றும், தன் அறிவை ஞானம் என்றும், அதற்கு துணை செய்கின்ற திருவருளையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்புறம் அறியப்படும் பொருளாக சிவத்தை ஞேயம் என்றும் இவ்வாறு கருதி வந்தால் அதற்கு அந்த முத்தி இன்பம் கிடைக்காது, அந்த சிவ போகம் கிடைக்காது. அப்போ அந்த திரிபடி உணர்ச்சியையும் அது கடந்து சிவத்தோடு ஒற்றித்து நிற்க வேண்டும். அதான் ஏகனாகி நின்ற. அப்படி சிவத்தோடு ஏகனாகி நின்று கொண்டு அது தன் செயல்னு எதையாவது நினைச்சதுன்னா அந்த ஏகனாகி நிற்றல் என்ற நிலையிலே இருந்து அது நீங்கிவிடும். ஆகவே ஏகனாகி நிற்றல் நிலை பெற வேண்டும் என்றால் தன் செயல் என்ற உணர்வை விட்டு எல்லாம் அவன் செயல் என்று அது கருத வேண்டும். எனவே ஏகனாகி நிற்றலாலே யான் என்ற உணர்வு நீங்குகின்றது. இறைவனி நிற்றல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வினாலே எனது என்ற உணர்வு நீங்குகின்றது. எனவே ஏகனாகி இறைவனி நிற்பதனாலே யான், எனது என்ற இரண்டு உணர்வுகளும் இவ்வாறு நீங்கப் பெறுகின்றன. எனவே அந்த ஆன்மா முத்தி இன்பத்திற்கு உரியதாகின்றது. வானவர்களுக்கும் கிடைக்காத இன்பம் அல்லவா அந்த முத்தி இன்பம். அது இந்த ஆன்மாவுக்கு மட்டும் ஏன் கிடைத்தது என்றால் அது ஏகனாகி சிவபெருமானோடு ஏகனாகி நின்று யான் என்ற உணர்வை விட்டுவிட்டது. எல்லாம் அவன் செயலே என இறைவனி நின்று எனது என்ற உணர்வையும் விட்டுவிட்டது. எனவே யான் எனது என்ற இந்த செருக்கை அது நீத்து விட்டதனாலே அது வானோர்களும் பெற முடியாத இன்பத்தை பெறுகின்றது. அதைத்தான் நம்முடைய வள்ளுவ பேராசான், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். உலகத்துல நல்வினை செஞ்சு பெறுதவன் பேர், நல்வினைகள் செய்வன் பெறக்கூடிய பேர் என்ன? வானுரையின் தெய்வத்துள், அதாவது வானுலகத்து தேவர்களுள் ஒருவனாக வைக்கப்படும். வைக்கப்படும் சொல்லும் போது அங்க சுதந்திரம் இல்ல பாருங்க. ஒரு பொருள், பொருள் வந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி, அவன் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானோ அதுக்கு ஏத்த ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுவான், சுதந்திரம் இல்ல. ஆனா யானது என்னும் செருக்கறுத்து சிவனோடு ஏகனாகி இறைவனி நிற்பவன் பாருங்க, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்ன, அங்க புகுங்கும் போது அங்க அதுக்கு அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி, அந்த எல்லா சுதந்திரமும், ஏனைய உயிர்களுக்கெல்லாம் கிடைக்காத சுதந்திரம் அந்த உயிர்களுக்கு கிடைக்குது. என்ன சுதந்திரம்? பிறக்க வேண்டியதில்லை, வினைப்படங்கள்ல கிடந்து உழல வேண்டியதில்லை, இறப்பாகிய துன்பத்துல சிக்க வேண்டிய நோய் இறப்பு போன்ற துன்பங்கள்ல சிக்க வேண்டியதில்லை, நரை திரை மூப்பு இறப்பு மாதிரி அல்லல்கள்ல பட வேண்டியதில்லை, மீண்டும் வினைக்கீடாக ஏதாவது ஒரு பிறவியில போய் விழ வேண்டியதும் இதெல்லாம் இருந்து எவ்வளவு சுதந்திரம். அதனாலதான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லி அங்க பெருமை சேர்த்து கூறினான். இந்த சொல்லாட்சியெல்லாம் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். சித்தாந்தத்திலே எந்த அளவிற்கு ஒரு தெளிவோடு திருவள்ளுவர் பெருமாள் நமக்கு அங்கே உணர்த்தி இருக்கின்றார். அந்த சித்தாந்த கண் கொண்டு பார்த்தால்தான் திருக்குறளே நமக்கு அங்க முழுமையாக விளங்கும். அதே திருக்குறள் நடையில தான் அந்த திருவருள் பெயர்னு சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு நாம் இணைத்து நோக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களில். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்தினை சிறப்பாக, மிகச்சிறப்பாக வைத்தது. இவ்வாறு சிவபெருமான் ஒருநாதனாக வந்து உணர்த்துகின்ற உண்மையினை அறியும் நெறிப்படி, இந்த அதிகாரம் சொல்வது போல அறியும் நெறிப்படி அவனருளே கண்ணாக கொண்டு அவனை தரிசித்து அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு ஏகனாகி எல்லாம் அவன் செயலே என்று இறைவனி நிற்கும் பொழுதுதான் ஆன்மாவிற்கு அதனுடைய வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகுது, சித்தாந்தம் சொல்கின்ற உண்மைதான். அப்ப சிவத்தை சார்ந்தால் சிவமயமாகும். சிவம் எப்படிப்பட்டது? எங்கும் நிறைந்த வியாபக பொருள். அது மாதிரி உயிரும் வியாபக பொருளாக விளங்கும். அப்ப உண்மையில ஆன்மானாலே வியாபக பொருள் தான். இன்னும் சொல்ல போனா நித்த பொருள் எல்லாமே வியாபக பொருள் தான். வியாபக பொருள்னா என்ன, இட வரையறை கிடையாது. இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இதையெல்லாம் கடந்து சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்து இருப்பதுதான், அதான் வியாபக பொருள். எங்கும் நிறைந்து இருக்கின்ற பொருள் தான். இப்ப அதுக்கு நீளம், அகலம், உயரம் இந்த இட வரம்புகளுக்குள்ள உட்படுத்த முடியாது. இந்த இட வரம்புகளுக்குள்ள உட்பட்டு நீளம், அகலம், உயரத்துக்குள்ள அடப்பட்டு இருக்கிற பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். அது மாயா காரியங்கள், தனு கரணம், போனபோகம், 36 தத்துவம் இவையில். நித்த பொருள்னாலே அது வியாபக பொருள் தான். இன்னும் மாபாடியத்திலே சொல்வார்கள், ஆன்மா என்ற சொல்லுக்கே நித்த பொருள், வியாபக பொருள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆன்மான்னு சொல்ல ஆன்மா வியாபக பொருள் தான். ஆனால் அதன் வியாபகம் முழுவதும் ஆணவ மலம் இருந்து கொண்டு மறைத்துக் கொண்டிருந்தது. வியாபகத்தை தடைப்படுத்தி அதை அணுத்தன்மை பட செய்தது ஆன்மாவு. அதனாலதான் அது அந்த மூலமலத்துக்கு ஆணவங்கிற பெயரே ஏற்பட்டது. ஆணவம்னு ஏன் பெயர்பட்டது, ஆன்மாவை அணுத்தன்மை பட செய்ததுனாலே. அதனாலதான் அந்த வியாபகத்தை, ஆன்மா தன் வியாபகத்தை தானே உணராம அதனை அற்ப பொருள் போல அதன் அறிவை மறைத்து விளங்குவதனாலதான் ஆணவம். இப்ப இந்த ஆணவம் நீங்கி சிவத்தோடு இப்படி ஏகனாக இறைவன் இருக்கும் போதுதான் ஆன்மாவுக்கே உரிய அதனுடைய சொந்த வியாபகம் அப்பதான் வெளிப்படுது. அதைத்தான் உயிர் விளக்கம் என்று அடுத்த அதிகாரத்திலே கூறினார். உயிர் விளக்கம், அந்த ஆன்ம வியாபகம் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த ஆன்மாவுக்கு முத்தி இன்பம் கிடைக்கும். உலக இன்பம் கிடைக்கணும்னா உடல் அளவு அந்த உயிர் உடலை சார்ந்து அந்த அளவுக்கு அதன் வியாபகம் வெளிப்பட்டா போதும், உலக இன்பங்கள் கிடைத்துவிடும். ஆனால் சிவானந்தமாகிய முத்தி இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே உடல் சார்பு அதுக்கு தகுதி இல்லை. உடலை சார்ந்து தன்னை உடல் என்று கருதி கொடுக்கக்கூடிய அஞ்ஞானம் எல்லாம் சிவானந்தத்துக்கு வழியாகாது. செடியார் ஆக்கை திறம் அற வீசி, அறவே வீசி எரிந்துவிட வேண்டும். இந்த உடல் சார்பு திருவாசகத்தில் சொன்னாங்க, உடல் சார்பு அறவே வீசி எரிஞ்சுட்டா வேற சார்பு வேண்டும் அல்லவா. அதான் பற்றற்றானை பற்றியாச்சு, அவனை பற்றி அவனோடு ஒன்றாக இறைவனி ஏகனாகி இறைவனி நின்று அப்படி அழுத்தமா சிவத்தோடு தோய்ந்தாச்சு. எனவே இனி வேறு சார்பு தேவையில்லை. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின்னு சொன்னார். அதுதான் அப்படி இறைவனி நின்று ஆன்மாவனுடைய வியாபகம் அங்கே விளங்கிவிட்டது. அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மாதான் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதி பெறுகின்றது. அதைத்தான் இந்த உயிர் விளக்கத்திலே ஆன்மாவுடைய வியாபகத்தன்மை, சிவத்தோடு ஒன்று இருக்கும் நிலையிலே ஆன்மாவின் வியாபகத்தன்மை வெளிப்படும் என்பதை உயிர் விளக்கத்தில் சொன்னார். அப்படி அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் என்பதை அடுத்த அதிகாரமாகி இன்புறு நிலையிலே சொல்றார். இன்புறு நிலை அதான் முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை, இன்புறு நிலை. அப்ப உயிர் விளக்கம் ஏற்பட்டால்தான் இன்புறு நிலை ஏற்படும். உயிர் விளக்கமாகிய அந்த ஆன்ம வியாபகம், அந்த ஆன்மாவின் வியாபகம் வெளிப்பட்டால்தான் அந்த ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். எனவே உயிர் விளக்கம் இன்புற நிலை. அறியும் நெறிப்படி அவன் அருளால் அவனை அறிந்து அவனோடு கூடினால்தான் உயிர் விளக்கம் ஏற்படும். எனவே அறியும் நெறி, அப்புறம் உயிர் விளக்கம். அந்த உயிர் தன்னுடைய வியாபகம் விளங்கினால்தான் அது என்ன செய்ய முடியும், முத்தி இன்பத்தை அனுபவிக்கும். அது வியாபக பொருளை, அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பொருள் தான் அனுபவிக்கும். இதுதான் உயிர் விளக்கம். ஆகையினாலே விளக்கம் அப்படின்னாலே இருள் நீங்கினாதான விளக்கம். இருள் மலமாகிய ஆணவ மலம் அப்பந்தான் முற்றிலுமாக கெடுகின்றது. அதைத்தான் ஆன்ம சுத்தி, ஆன்மா சுத்தம் அடைகின்றது. இறைவனி நிற்கும் போதுதான் ஆன்மா சுத்தி அடைகின்றது. ஆகையினாலே தான் சிவப்பிரகாசத்திலே சொன்னார்கள், இதெல்லாம் இணைத்து நோக்க வேண்டும். என்ன சொன்னார்கள், தன் பணி நீத்தல் அப்படின்னு சொன்னார்கள். ஆன்ம சுத்திக்கு வரையறை சொன்னார்கள் சிவஞான சுவாமிகள். அடிக்கடி எடுத்துக்காட்டுவது ஆன்ம சுத்தினா சிவபிரகாசத்தை தான் எடுத்துக்காட்டுவார். தன் பணி நீத்தல் ஆன்ம சுத்தி, என் செயல் அப்படின்னு நான் கருத வரைக்கும் நான் சுத்தி அடையல, அசுத்தமாகிய ஆணவ மல சார்பு இருக்க போய் தான் எனது செயல்ங்கிற உணர்வு என் பால் எழுகின்றது. அவன் செயல்ங்கிற அடங்கிய நிலை வந்து விட்டது என்றால் அப்பந்தான் அந்த ஆன்மா சுத்தி அடைகின்றது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், முதல்ல அருளை சார வேண்டும். அருளின் வாயிலாக சிவத்தை தரிசித்து அப்புறம் சிவத்திலே ஏகனாக நின்று என்றால்தான் எல்லாம் அவன் செய்கிற உணர்வு அப்பதான் தோன்றும்.